வணக்கம் நேர்களே, இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. வார வாரம் சுவாரஸ்யமான தகவல்களோடவும் இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்களோடவும் நாங்க உங்களை சந்திச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு மிக அருமையான புத்தகம் ஒன்றை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச இருக்கோம். காலம் உங்கள் காலடியில், உஷார் உள்ளேப்பார், ஆள பிறந்தவர் நீங்கள், அள்ள அள்ள பணம், சொர்க்கத்தின் சொந்தக்காரர், தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த மாதிரி நிறைய வரிசைகள்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிற, நிறைய பிரபலமான வார இதழ்கள்ல தொடர்கள் எழுதிட்டு இருக்க, பங்குச்சந்தை பத்தி விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கிற திரு சோமவள்ளியப்பன் எழுதின இட்லியாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார்.
வணக்கம்.
அதாவது உங்க புத்தகத்தினுடைய தலைப்பே ரொம்ப கேட்சியா இருக்கு. அதாவது எதுவுமே இந்த எந்த ப்ராடக்ட்டுமே பார்த்த உடனே வாங்க தூண்டுறதா இருக்கணும் அப்படிங்கறதா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த இட்லி அப்படிங்கிற பேரை வந்து, ஏன்னா இந்த புக்கு பேசக்கூடிய விஷயம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். தமிழ்ல நிறைய சுய முன்னேற்ற நூல்கள் வந்திருக்கு, இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை பத்தி பேசக்கூடிய பிரத்யேகமான முதன்மையான நூல் அப்படிங்கறத இதை குறிப்பிடலாம். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிற இந்த புத்தகம், இந்த தலைப்பை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இட்லி
உச்சரிக்கவும் புரிந்து கொள்ளவும் சிரமமான ஒரு பிரயோகமா இருக்கு. நம்ம தமிழ் வாசகர்களுக்கு அதை சொல்ற போது இது ஏதோ எனக்கு தொடர்பு இல்லாத பெரிய விஷயம் என்று ஒதுங்கிவிடக் கூடாது. ஆனா முக்கியமான விஷயமா இருக்கு. அதை சொல்லுவதற்கு ஏதாவது சுலபமா ஒன்றை சொல்லலாம் அப்படிங்கிற போது இந்த இட்லிங்கிற உருவகம் அதுக்கு ரொம்ப சரியா அமையுது. இது வெறுமனே ஒரு கவர்ந்து இழுக்கிறதுக்காக மட்டும் வைக்கப்பட்ட பெயர் அல்ல. உள்வாங்கி இதில் சொல்லப்படுகிற விஷயம் எதற்கு இணை என்பதை உள்வாங்கி சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் அந்த இட்லி.
சரி, அல்ல இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஏன்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ட் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க?
பொதுவாக நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுறத நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பல பேரை அப்படி இருக்கிறதா நினைக்கிறோம், சில பேருக்கு அது குறைவா இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா இந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிற வார்த்தை உருவானதிலிருந்து அது பயன்படுத்தப்படுகிற எல்லா இடங்களிலுமே அதற்கு ஆன அர்த்தம், உள்ள அர்த்தம் வந்து மனதுக்குள்ள இருக்கிறது பொதுவா ரெண்டு விஷயங்களை பற்றி தான். ஒன்று வந்து ஒருவருடைய ஆங்கில அறிவு, மொழி அறிவு அல்லது கணிதம். இது ரெண்டுலேயும் சிறப்பாக இருக்கவங்கள வந்து இன்டெலிஜென்ட் என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இதை வந்து முன்னாடி ஒரு விவசாய நிலங்களில் அதிகமான நபர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது தொழிற்சாலைக்கு அவர்களை வேலைக்கு வரவழைக்க தொடங்கிய காலத்தில் அப்படி வருகிற பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறவர்களை ஒரு பகுதி பிரிப்பதற்காக, யாருக்கு எந்த வேலை கொடுக்கலாம், யாருக்கு எவ்வளோ தெரியும் கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவில் இவங்க ஒரு ஒரு வேலை செய்தார்கள். அதில் ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட் வந்து அவர்களுக்கு ஆங்கிலம் எவ்வளோ தெரிந்திருக்கு, கணிதம் எவ்வளோ தெரிந்திருக்கு என்று சோதிக்கிற ஒரு முறை. இது ரெண்டையும் சோதித்தாலே எந்த வேலையை சொன்னாலும் புரிந்து கொண்டு செய்துவிட முடியும் என்று அப்பொழுது நம்பினதுனால மினட் சர்வே என்று ஒரு சர்வேயிலிருந்து வந்த ஒரு வழிமுறை இது அப்படி நினச்சிட்டாங்க. ஆனால் அது இல்லை என்பதை அதற்கு பிறகு வந்த சில ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. அதாவது ரொம்ப படித்தவர்கள், ரொம்ப நாம் இந்த குறிப்பாக சொல்லுகிற ஆங்கிலம் கணிதம் போன்றவற்றில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிறத கண்டுபிடிச்சாங்க.
அதாவது இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டாங்கிற ஒரு எதுவும் இல்லை. ஓகே,
சராசரி இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், இப்படி இருப்பவர்கள் சிலர் வெற்றி பெறாமலும் போகிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆங்கிலம் கணிதம் இந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாமலே வெற்றி பெறுகிறவர்களும் இருக்கிறாள்ங்கிற போது தான் சரி இது தவிர வெற்றிக்கு வேற ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று ஆராய தொடங்கின போது கிடைத்த விடை தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். கிழக்கு பதிப்பகம் சார்பாக வெளிவந்திருக்கிற இட்லியாக இருங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுற ஒரு அருமையான புத்தகம் திரு சோம வள்ளிப்பன் அவர்கள் எழுதினது. அந்த புத்தகத்தை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். வள்ளிப்பன் சார், உங்க புக்ல ஒரு இடத்துல நீங்க சொல்றீங்க, அதாவது புத்திசாலித்தனம் 20%, மீதி 80% அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெற்றி அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை சோதிச்சு பார்த்தாலும் இதுதான் இந்த ஆக்கப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க உங்க புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க. அந்த 80% அப்படிங்கிறது நாம் ஆனால் அதை உள்டாவாக புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, 90% புத்திசாலித்தனமும் 10% அப்படி இருந்தாதான் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் நமக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க இந்த ரேஷியோ எப்படி மாறுது?
அதாவது பெரிய புத்திசாலி என்று நினைப்பு எல்லோருக்குமே இருக்கு. இப்போ எல்லோருக்கும் புத்திசாலி என்று நினைப்பு இருக்கிற போது அங்கே உரசல் தான் வருது. அடுத்தவருடைய புத்திசாலித்தனத்தை அங்கீகரிப்பவர்கள், ஒப்புக்கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்குது. நாம புத்திசாலி என்பது நமக்கு தெரியும், அடுத்தவர் புத்திசாலி என்பதையும் உணர்ந்து கொள்ளுகிற பக்குவம் தான் 80%. அப்போ சில இடங்கள்ல நாம விட்டு கொடுத்து, சில இடங்கள்ல நாம அனுசரித்து, சில இடங்கள்ல நாம அனுமதித்து, இப்படி எல்லாம் போகிற போது நமக்கு எல்லா இடத்துலயும் வரவேற்பு இருக்கும். அவனுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சவனா இருக்கட்டுமே, வேண்டாம் அவன் என்று பல சொல்வதை நாம கேட்டிருக்கோம். பெரிய படிப்பு இருக்கட்டும், வேண்டாம், நான் பல நேர்முகங்களில் வேலைக்கு எடுக்கிற பொழுது பார்த்துருக்குறேன். பெரிய புட்சாலியில் மட்டும் எடுப்பதில்லை, நிறுவனங்களில் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ப்ரமோஷன் கொடுக்குற போது பார்த்துருக்கேன். அந்த சமயங்களில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் அந்த டிஸ்கஷன்ஸில் பல்வேறு நிறுவனங்களில். அப்போது முக்கியமாக வந்து பெரிய அறிவாளிகளுக்கு தான் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதே கிடையாது, அனுசரித்து போவர்கள் தான் வெற்றி. நீங்கள் வந்து இன்றைக்கு எடுத்து பாருங்கள், விளையாட்டுத்துறை எவ்வளோ பெரிய அனுசரணை தேவைப்படுது, எவ்வளோ பேர் கேப்டனாக இருக்காங்க, கேப்டன் தள்ளப்படுறாங்க. ஒரு திரைத்துறை எடுத்துக்கோங்க, எவருக்கு நல்ல பேர், எவருக்கு மீண்டும் மீண்டும் மக்கள் அவர்கிட்ட போகிறாங்க, அதற்கான என்ன குணம், அங்கே அறிவு இருக்கிறதா, அனுசரித்து போகிற தன்மை இருக்கிறதா. ஆக இந்த 80% என்பதை நாம் உணரவில்லையே தவிர, நாம் வந்து அதற்கு பல்வேறு பெயர்களை கொடுக்குறோம். அரசியல்ங்கிறோம், ஜாதிங்கிறோம், மதம்ங்கிறோம், மாநிலங்கிறோம், என்னென்னமோ பேர் கொடுக்குறோம். ஆனால் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த வேறுபாடுகள் இருக்கிறவர்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த வேறுபாடு இருக்கிறவர்கள் மேலே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் இதுவெல்லாம் காரணம் இல்லை, காரணம் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
வேற என்ன ஃபேக்டர்ஸ் வரும் சார் இதுல? அதாவது 20% புத்திசாலித்தனம் சரி, இந்த அனுசரித்து போகிற ஒரு குணத்தை முக்கியமானதா நீங்க சொல்றீங்க, மீதி என்ன விஷயங்கள், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் வேற என்ன விஷயங்கள் ரொம்ப மெயின் ஃபேக்டர்ஸா இருக்கு?
எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து மொத்தம் ரெண்டு பெரிய பிரிவா பிரித்தா, ஒன்று வந்து தன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளுதல்,
செல்ஃப் அவேர்னஸ்.
ரெண்டாவது வந்து மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். இப்போ நமக்கு நம்மளை பற்றி சரியாக இடப்பட தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வந்து எந்த வார்த்தைகளை கேட்டால் நமக்கு ஒரு அப்செட் ஆகிடுவோம், எப்போ டிசப்பாயிண்ட் ஆகிறோம், எப்போ கோவப்படுறோம், எதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவோம், இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சு போயிட்டா நாம் வந்து ஒரு கார் மாதிரி, ஒரு டிரைவர் இல்லாத கார் மாதிரி, நம்ம பாட்டுக்கு ஒரு சாலையில் ஒரு டிரைவரே இல்லாமல் ஸ்டேரிங் இல்லாமல் நம்ம வண்டி போகுதுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும், எத்தனை இடத்துல மோதும், எத்தனை இடத்துல இடிபடும். ஆனால் நாம் அந்த நம்மை பற்றி முழுக்க உணர்ந்திருந்தால் நம்ம கையில் ஸ்டேரிங் இருக்க மாதிரி, நாம் எதிரில் ஆள் வந்தால் வளைச்சு ஓட்டுவோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் குறைச்சி ஓட்டுவோம், நாம் சில இடங்களில் நிறுத்தி போவோம், சில இடங்களில் வேகமாக போவோம். இதுதான் ரெகுலேஷன், இதை தான் வந்து செல்ஃப் ரெகுலேஷனுங்கிறாங்க. உங்களுக்கு வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் பேச வேண்டும் என்பதில்லை, தோன்றதெல்லாம் பேச வேண்டாம், நினைச்ச மாதிரியெல்லாம் செய்ய வேண்டாம். அப்போ நீங்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்ககிட்ட என்ன பொங்குது, உங்ககிட்ட என்ன மலருது, உங்ககிட்ட என்ன குறையுது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நாம நம்ம சரிப்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்.
சார், இந்த அதாவது புத்திசாலித்தனம் 20 மீதி 80% அப்படிங்கிறதுல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ரெண்டு பெரிய பிரிவா பிரிக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு பகுதி இப்ப நீங்க முன்னாடி வளர்க்கனீங்க. இதுல ரெண்டாவது பெரிய பிரிவு என்ன?
ரெண்டாவது பிரிவு வந்து மற்ற கார்கள் என்ன வேகமா வருது, லாரியா, அது காரா, அது குப்பை வண்டியா, அது சைக்கிளா, அது புல்டோசரா, அது ரோடு ரோலரா என்று தெரிந்து கொண்டு நாம வண்டி ஓட்டுவது. அதாவது நம்மளுடைய பெற்றோரா இருக்கலாம், நம்மளுடைய குழந்தைகளா இருக்கலாம், நம்ம மாணாக்கரா இருக்கலாம், நம்மளுடைய ஆசிரியரா இருக்கலாம், நம்மளுடைய மேலதிகாரி, சுற்றி இருக்கிறவர், சகப்புறையா, நீ யார வேணாலும் இருக்கலாம், அவங்கள பார்த்தாலே அவங்க எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு உணர்வு இருக்கும். நீங்க ஒரு பேருந்துல போற போது பக்கத்துல சாஞ்சி அவர் தோல் மேல இடிச்சாலே பெரிய எரிமலையா வெடிக்கக்கூடியவங்க இருக்காங்க. நாம லேசா சாஞ்சா நம்ம தூக்கத்தை கலைக்காம தோல்ல சாத்திக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க யாரு, அவர்களுடைய மனப்பாங்கு என்ன, அதை புரிந்து கொண்டு விட்டா பல வெற்றிகளை நாம பெறலாம். நாம வந்து சரியாக அவர்களை புரிந்து கொள்ளாமல் நாம தேவையில்லாத பக்கங்கள்ல உரசுறோம், தீப்பெட்டியில குச்சி மோதுற மாதிரி நெருப்பு தான் வரும். நீங்க அட்டையில மோதனா வராது, நீங்க தண்ணியில மோதனா வராது. நாம எப்படி வந்து மற்றவர்களோடு பழகுகிறோம், இதுதான் ரெண்டாவது. ஒரே நேரத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப கோபமா இருப்பாங்க, நீங்க பார்த்திருக்கலாம், எப்பொழுதுமே அனுசரித்து போகிற மனைவி ஒரு நேரம் வந்து ஒரு தீப்பிழம்பா இருப்பான், அந்த சமயத்தை புரிந்து கொள்ளுகிற கணவன் அப்ப திடீர்னு பச்சை தண்ணியா அவன் அடங்கி போயிருவான், அப்ப அந்த குடும்பம் வெற்றி பெறும். நீ தீப்பந்தம் என்றால் நான் ஒரு தீப்பந்தம், அந்த வீடு எரிஞ்சு போயிடும். நீங்க இதுதான் அடுத்தவர்களை புரிந்து கொள்வது. ஒரு நேரங்களில் சரி அவர் இன்றைக்கு இப்படி இருக்கிறார், பார்த்தாலே புரிந்து கொள்வது, அவர்கள் பேசுவதை கேட்டால் புரிந்து கொள்வது, அவருடைய நடவடிக்கைகளை கவனிப்பது, இப்படி எல்லாம் பார்த்து ஒருத்தருடைய உணர்வு நிலைகளை புரிந்து கொண்டு விட்டால் நாம காரியம் சாதிக்கலாம்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நம்மளை பத்தின ஒரு செல்ஃப் அவேர்னஸ் ஒன்றும், அடுத்தவங்களை பத்தின சரியான கணிப்புகளோட, உனது உணர்வு சார்ந்த கணிப்புகளோட இருக்கிறதும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ரெண்டு பெரிய பிரிவு அப்படிங்கறது அழகா சொல்லியிருக்கீங்க. சார், நம்ம புத்திசாலித்தனத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சில பேர் இந்த மென்டல் ஏஜ் அண்ட் க்ரானிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன் வாழ் வளர்ந்த அளவுக்கு ஏன் உனக்கு அறிவு வளரல அப்படின்னு நம்ம நிறைய பேரை நிறைய நம்மளே கேட்குறோம், இல்லை நம்மளே கேட்கப்படுறோம். ஸோ அப்போ மென்டல் ஏஜ் வந்து குரானிக்கல் ஏஜோட வளர்றதே கிடையாதா, அல்லது அதீதமாக வளருதா, அல்லது அது எப்படி நீங்க சமன்படுத்துவீங்க?
இப்போ சில தென்னமரம் 6 மாசத்துல, சில தென்னமரம் 2 வருஷத்துல, சில தென்னமரம் காய்க்கிறதுக்கு வருஷம் கூட ஆகும். அதோடைய மேக் அப்படி, எல்லா தென்னமரமும் ஒன்றுன்னு நம்ம நினைச்சு கூடாது. தென்னமரம் எப்படின்னா மாமரம் வேற மாதிரி, வாழைமரம் இன்னும் வேற மாதிரி, மனிதர்களும் ஆளுக்கு ஒரு விதமாக தான் இருக்கும். நம்மளுடைய உயரங்கள் நிறங்கள் மட்டும் வேற அல்ல, நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளினுடைய அதனுடைய திறமைகளும் கூட வேற. சிலருக்கு இதய துடிப்பு 72, சிலருக்கு 62, சிலருக்கு 80 உடைய எடை. அது மாதிரி மூளைக்கும் அப்படி இருக்கும் என்று நாம் ஏன் ஒப்புக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை? அதை மட்டும் கண்டிஷன் பண்ணி நீ 3வது வயசுல ப்ரீ கேஜி, 4வது வயசுல நீ எல்கேஜி, நீயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நீயும் செகண்ட் மார்க் கொட்டுனா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஒருவருடைய எபிலிட்டி வேற. இதுல சில ரொம்ப பின்தங்கலாம், சில ரொம்ப வேகமாகவும் இருக்கலாம். சில சில பட்டாசு ரொம்ப வேகமாக வெடிக்குது, வத்த உடனே வெடிக்குது, சில பட்டாசு கொஞ்சம் லேட்டாக வெடிக்குது. அது போல வித்தியாசமாக இருக்கலாம். நாம் என்ன பண்ணுகிறோம், நாம ஆண்டுகளை கணக்கிட்டு இந்த ஆண்டு என்றால் இப்படி இருக்க வேண்டும், ஏண்டா வளர்ந்திருக்கியே உனக்கு அறிவில்லையா என்று கேட்கிறோம். சிலர் கொஞ்சம் தாமதமாக வளருவார்கள், அதுதான் அந்த வித்தியாசம்.
ஸோ அந்த அந்த சமன்பாடு வந்து இது கிடையாது, சரி,
இப்படி எல்லாம் அது ஒரு டப்பாவில் அடைக்க முடியாது.
யூனிக்கா ஒவ்வொருத்தருமே அவருடைய தனித்தன்மையோட அது வளர்கிற அந்த அறிவும்
இருக்கலாம், அல்லது நாம அளக்குற இடத்துல அவர்கள் குறைவா இருக்கலாம், நாம அளக்காத இடங்கள்ல அவர்கள் உயரமா இருக்கலாம், அதுவும் நமக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்காரே வென்று வரக்கூடிய ஒருவருடைய பள்ளி படிப்பு என்ன? பள்ளி படிப்புல அவர் அளந்தா எங்க கொண்டு போய் வைக்கிறது அவரை? நீங்க இந்தியா அணிக்கே வந்து தலைமையேற்று பெரிய உலக வெற்றியை வாங்கி கொடுத்த கப்பியில நீங்க வந்து அவரை ஒரு படிப்பு என்கிற தராசுல வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருப்பாரு. தமிழுக்கே தாத்தா என்று சொல்லுகிறவர் ஆங்கிலத்துல ஃபெயில் ஆனவர் தான். நம்முடைய தராசிலே நாம இடைப்படுகிற போது வித்தியாசம்.
சோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தராசு தேவைப்படும். பரவலான கவனிப்பை பெற்ற இந்த புத்தகம் நிறைய பேர்கிட்ட ஒரு நல்ல பாதிப்பையும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்க தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். ஹலோ, வணக்கம், யார் பேசுறது சார்?
வெங்கடேஷ், அசோக் நகர்ல இருந்து பேசுறேங்க.
சொல்லுங்க, என்ன தொழில் பண்றீங்க வெங்கடேஷ்?
நான் சென்னை ஹைகோர்ட்ல அட்வகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே, இந்த புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, இட்லியாக இருங்கள்.
ஆமா ஆமாங்க, நான் வந்து ஃபார் தி பாஸ்ட் 15 இயர்ஸ் புக் படிக்கிற ஹாபிட் எனக்கு உண்டு. அதுல டிஃபரெண்டான சப்ஜெக்ட் இதுல என்னன்னா, தமிழ்ல இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து யாருமே டச் பண்ணது கிடையாது.
ஓகே,
அந்த அந்த புக்கோட நேம் பார்த்த உடனே இது வேற மாதிரி புக்கா இருக்குமோன்னு நினைச்சேன். அவன் திரு சோமன் வல்லியப்பனோட மத்த புக்ஸ் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன்.
ஓகே,
அதனால இந்த இந்த புக் வந்து வேற மாதிரி புக்கா தான் இருக்கும், அது சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்குங்கிறதுனால எடுத்து பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட், இது வந்து ரொம்ப விறுவிறுப்பா வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் உள்ள புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து கேப் விட்டு தான் படிக்கிறது படம். இந்த புக் ஒவ்வொரு சாப்டரா நம்ம பாக்க பாக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால என்டையர் புக்க எடுத்து 1 ஷாட்ல முடிச்சிட்டேன்.
ஓகே ஓகே.
சோ இதுல என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, சின்ன வயசுல நான் வித்தவுட் லைசன்ஸ் நான் 2-வீலர் டிரைவ் பண்ணும்போது போலீஸ் என்ன
புடிச்சிட்டாங்க.
அப்ப வந்து கொஞ்சம் கால்ல வந்து போலீஸ் பேசும்போது கொஞ்சம் லைட்டா நடந்துச்சு. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், இது எதனால நடக்குதுன்னு தெரியல, உங்களுக்கு எல்லாம் இப்படி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா, அதுக்கு என் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாரு, இதுக்கு பேர் தான் துணை நடுங்கி
அப்படின்னாரு.
அதுக்கப்புறமா சரி ரைட் ஓகே, நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் எங்க எப்ப சண்டை நடந்தாலும் என் கால் நாடுதான் நான் பாப்பேன். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து இல்ல அப்படிங்கறது மாதிரி நான் நினைச்சுப்பேன். இங்க படிச்சோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேசும்போது கோவப்படுற நேரத்துல வந்து இவங்க பல எக்ஸாம்பிள்ஸ் இந்த புக் ஃபுல்ல எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து நம்மளும் இந்த மாதிரி நம்ம நடந்து கூடாது, இவ்வளவு தப்பு நம்ம பண்றோம் அப்படிங்கறது வந்து நமக்கு புரிஞ்சிருந்த புக் படிக்கும் போது. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்.
ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க வெங்கடேஷ், தேங்க்யூ சோ மச்.
தேங்க்யூ.
கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இட்லியாக இருங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுற புத்தகத்துல இருந்து ரொம்ப அருமையான பகுதிகளை சோமவழியப்பன் சார் நமக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார், அதாவது இப்போ நீங்க மென்டல் ஏஜும் குரானிக்கல் ஏஜும் ஒன்னா இருக்கக்கூடிய அவசியமே இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு தராசு தான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஒரு ஒரு நிறைய சைக்காலஜிஸ்ட் பத்தி இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கீங்க. அதுல முக்கியமா எல்லாருக்கும் எல்லா விதமான திறமைகளும் தகுதிகளும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் 7 விதமான திறமைகள் மனிதர்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்கீங்க. அதாவது 7 விதமான புத்திசாலித்தனங்கள் இருக்கும் அப்படின்னு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஹார்வர்ட் கார்னர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்வர்ட் பிசினஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணார். அதில் சொன்னது மொத்தம் புத்திசாலித்தனங்கள் 7 விதமானவை. நாம் வந்து பொதுவாக ஒருத்தர் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். நாம் ஏதோ ஒரு விதத்தில் அவரை பார்க்குறோம். பிழைக்க தெரிந்தது, பிழைக்க தெரியாதவன், பல இது நினமும் வச்சுருக்கோம். அவர் அது வந்து அழகாக பகுதி பிரித்தார். ரொம்ப உபயோகமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அது. அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல வந்து மொழி சம்மந்தப்பட்ட வெர்பல். இப்போ நீங்கள் வந்து கவிஞர் கண்ணதாசனையோ நீங்கள் கம்பனையோ ஒரு ஷேக்ஸ்பியரையோ அவங்களாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஷெல்லி அவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வார்த்தைகளை விளையாடக்கூடியவர்கள். சுருங்க சொல்லலாம், நீட்டி சொல்லலாம், அழக சொல்லலாம், ஒரே வார்த்தையை பயன்படுத்தலாம், சந்தம் என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லையா, வார்த்தைகள் சம்மந்தப்பட்ட பேச்சாளர்களும் அப்படி தான், எழுத்தாளர்கள். ரெண்டாவது அறிவு வந்து கணிதம் தர்க்கம் சார்ந்தது, மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கல். அவர்கள் வந்து வெர்பலாக பெருமாதமாக இருக்கணுங்கிறது இல்லை. கணித மேதை ராமானுஜத்தையோ சகுந்தலா தேவியோ அந்த வெர்பலில் வச்சிங்கன்னா தே மே பி வெரி புவர், பட் ஆனால் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டாவது விதமான அறிவு. மூன்றாவது வந்து நம்மளுடைய இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் எல்லாம் வர்ற ஒரு இடம். அப்படியே உடனே சொல்கிறாங்க அது ஏதோ ஒரு ஒரு அது ஒரு ஃபார்ம் ஆகுது. எம்எஸ்பியெல்லாம் ஹார்மோனிய பெட்டியை திறந்தாருன்னா அப்படியே பறக்குங்கிறாங்க. ஒரு பறவை கைகளை விரித்து கொண்டு பெரிய பறந்த வெளியில் இப்படியும் அப்படியும் தாழ பறந்து மேலே போகிற மாதிரி அவரால் பண்ண முடியுது. நமக்கு அதை ரசிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். பெரிய அறிவு அவருக்கு. அப்புறம் வந்து ஸ்பேஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பேஷியல் விஷுவல். பார்வையிலே பார்த்தா வித்தியாசமான பொருட்களை புரிந்து கொள்வதற்கு, பல தள்ளி இருப்பவற்றை ஒன்று சேர்த்து பார்க்கிற திறமை, ஒன்றாக இருப்பதை பிரித்து பார்க்கிற திறமை, பார்வை சம்பந்தப்பட்ட இடம் படம் சார்ந்த ஸ்பேஷியல் விஷுவல். அதற்கு பிறகு வந்து கினஸ்தெட்டிக் என்று உடல் சார்ந்த. நீங்க வந்து நல்ல கைவினைஞர்கள் இருக்காங்க, பெரிய சிற்பிகள் இருக்காங்க, பொற்கொள்ளர்கள் இருக்காங்க, மெக்கானிக்ஸ் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் வந்து அவர்களால பெருசா பேச முடியாது, பாட முடியாது, கணிதம் போட முடியாது, ஆனா அவர்களுக்கு இருக்கிற கை விரல்கள் இருக்க திறமைகள் வேற யாருக்கும் வராது. விளையாட்டு வீரர்கள், ஆக்ரோபேட்ஸ், இவங்க எல்லாருமே உடல் ரீதியாக மிகப்பெரிய தோனி எல்லாம் அதில் எடுத்துக்கலாம். அதற்கு பிறகுதான் கடைசியா அவர் இதை போட்டு உடைச்சது, இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் என்று ரெண்டு இருக்கு, இது கூட புத்திசாலித்தனம் என்ற பிறகுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸே வெளியில வந்தது. தன்னை அறிந்து கொள்ளுதல், பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல், இது இரண்டும் கூட ஆறாவது ஏழாவது அறிவுகள். நாட் நெசர்லி இதுதான் ஏழாவது அறிவு என்று நாம சொல்லுகிற பொருளில் அல்ல, ஏழாவது பகுதி ஆறாவது பகுதியாக இதை வைத்துக் கொள்ளலாம் சொன்னார்.
ஏழுல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயமா தன்னை அறிதலையும் பிறரை அறிதலையும் அவர் வந்து வகைப்படுத்தியிருக்கார் அப்படிங்கறது நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு நிமிஷத்துல நிச்சயமா நினைச்சிருப்போம். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான புத்தகம் தான் இந்த இட்லியாக இருங்கள் அப்படின்னு கிழக்கு பதிப்பகம் சார்பாக வெளிவந்திருக்கிற திரு சோமவள்ளிப்பன் அவர்கள் எழுதின புத்தகம். எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல நம்மளை கட்டுப்படுத்திக்கணும், எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க உண்மையாவே உங்களை வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கறதுல ரொம்ப அருமையான விளக்கங்களோடும் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணங்களோடும் இந்த புத்தகத்துல அவர் விளக்கியிருக்காரு. சார், ரைட்டர் சுஜாதா வந்து அடிக்கடி சொல்வார், அதாவது இந்த காதல் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஹார்மோன் குழப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி. மூளையை பத்தி நம்ம சயின்டிபிக்கலா பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தா கூட, ஏன் உணர்ச்சிகளை சில பேர் வந்து ரொம்ப திறமையா கையாளுறாங்க, சில பேரால ஏன் அதை கையாள முடியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நமக்கு அடிக்கடி வருது. உங்க புத்தகத்துல கூட நீங்க இந்த அமிக்டல், அதாவது நம்மளுடைய பின்பக்க மூளையினுடைய அடியில் இருக்கிற பாதாம் பருப்பு போல இருக்கிற ஒரு சிறிய அந்த பகுதி தான் நம்மளுடைய இத்தனை உணர்ச்சி குழப்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க. ரொம்ப குழப்பம்லாம் இல்லை, தெளிவாகவே எழுதிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கரெக்ட், நீங்க சொன்னது மாதிரி வந்து அது ஒரு சின்ன கிளாண்டு, டக்லஸ் கிளாண்டு, அதுல இருந்து வர்ற ஒரு ஹார்மோன் தான் உணர்வுகளை நமக்கு கொடுக்கறது. அதை எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க சில பேருக்கு. அந்த அமிக்டலாவை எடுத்துட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தபோது உணர்வுகள் இல்லாமல் இருந்திருக்கார். உதாரணத்திற்கு நான் சொல்வது வந்து, அவருக்கு மிக பிரியமான ஒருவரை அவர் கண் முன்னால் அடித்தால் கூட அவர் வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பார்க்குறாரு.
எந்த ரியாக்ஷன்ஸும்
அவருக்கு வந்து ஒரு பெரிய கண் கலங்குவதோ பதட்டப்படுவதோ. ஆக உணர்வுகளுக்கு காரணம் அமிக்டலாங்கிறது இட்ஸ் பீன் ப்ரூவ்ட் பியாண்ட் எனி டவுட்ஸ். இந்த அமிக்டாலாவை ஏன் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உயிரினங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் மிருகங்கள் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ இந்த ஃபோனில் எப்படி மாடல்ஸ் மாறிக்கொண்டே வருகிறதோ, இந்த லேட்டஸ்ட்டு ஃபோனுக்கும் ரொம்ப ஆதிகாலத்து ஃபோனுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி, ஃபீச்சர்ஸ் அதிகமாகிற மாதிரி, ஆரம்பத்தில் வந்த மனுஷ மாடல், அதற்கு முதல் மாடல் எல்லாம் மொழி தெரியாது, பேச தெரியாது, நடந்துக்க தெரியாது, பண்பு கிடையாது. அப்போது வந்து எதிரி வருவான், மிருகம் வரும், அவங்ககிட்ட இருந்து காப்பாத்திக்கணும், மற்ற உயிரினங்கள் அழிக்க வரும். சில பேசிக் நீட்ஸ் மட்டும் தான். ஆமா, நீட்ஸ். அந்த பேசிக் நீட்ஸை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியா கடவுள் கொடுத்திருக்கிறது தான் இது, இயற்கையை கொடுத்திருக்கிறது தான் இது. இது வந்து அடிப்படையில மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏதாவது ஒண்ணுன்னா உன்னை உங்ககிட்ட நீங்க பாம்பு கிட்ட போனீங்கன்னா எதையாவது கொண்டு போனா பட்டுன்னு அடிக்க வரும். அது அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. நம்ம துன்புறுத்த வர்றோமோ அதை கொஞ்சம் வர்றோமான்னு வித்தியாசம் தெரியாது. அது போல இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, உடனடியா செய்வது. அதற்கு காரணமே இந்த அமிக்டாலா தான். அங்கிருந்து வர்ற தொடர்பு தான் இது. ஏதாவது ஆபத்து வந்தா உடனே உடல்ல இருக்கிற எல்லா திசைகளுக்கும் கட்டளையிட்டு ஏதாவது செய், காப்பாற்றிக்கொள், ஏதாவது செய் என்று சொல்லுகிற ஒரு விஷயம். இப்போ நமக்கு அறிவு வந்த பிறகு, அதற்கு பிறகுதான் மூளையிலே சில இடங்கள்லாம் வந்து உருவாச்சு. நியோகார்டெக்ஸ் அதெல்லாம் உருவாச்சு. பரிணாம வளர்ச்சியில நியோகார்டெக்ஸ் எல்லாம் உருவான போது அறிவு, நாம ஒன்றை பார்க்கிறோம் என்றால் அந்த அறிவு வந்து அதை புரிந்து அதை பிரிச்சு கொடுக்குது. இது இதுதான் மேட்டர் என்று சொல்லுகிறது. அப்போ அமெக்டாலா பேசாம ஒரு நாய்க்குட்டி மாதிரி பக்கத்துல பேசாம படுத்திருக்கும். எஜமான் ஏதோ பேசிட்டு இருக்காரு, முக்கியமா எஜமான் ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா எஜமானுக்கு தொந்தரவு என்று தெரிந்தால் இந்த நாய் வந்து தொந்தரவு செய்யறவர் முதலமைச்சரா, தொந்தரவு செய்யறவர் போலீஸ் அதிகாரியா, தொந்தரவு செய்யறவர் யாருன்னு பார்க்காது, வல் என்று மேல விழுந்துரும். இந்த அமெக்டாலா நமக்கு ரொம்ப ஒரு விசுவாசமான, நம்ம கூடவே இருக்கிற ஒரு நாய்க்குட்டி மாதிரி. நமக்கு ஆபத்து என்று தெரிந்தால் அது உடனே பாய்ந்து.
இந்த அமிக்டலா பத்தி பேசும்போது அது ஒரு விசுவாசமான ஊழியன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொன்னீங்க. அதாவது பெரும்பாலான நேரங்கள்ல பேசாம இருந்து நமக்கு ஆபத்து அப்படிங்கிற தோன்றுகின்ற நேரங்கள்ல இன்ஸ்டிங்டா அது வேலை செய்யும். ஆனா எஸ்பெஷலி அது மிருகங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப மனிதர்களுக்கு அதனால எந்த அளவுக்கு பயன்?
அதாவது வந்து நாம மனிதர்கள் மனிதர்களா இருக்கிற பொழுது நமக்கு வந்து அறிவு வேலை செய்கிறது. மனிதர்கள் மனிதத்தன்மை இழக்கிற போது அமெக்டாலா வேலை செய்யும். அதாவது அமெக்டாலா என்ன பண்ணும்னா பொறுமையா பார்த்துட்டே இருக்கும். யாரோ எஜமானோட ஆர்கியூ பண்றாங்க, யாரோ ஏதோ பண்றாங்க, திடீரென்று யாரோ மேல வந்து உழுதோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னா உடனே அது பாஞ்சிரும். அமிக்டாலா என்பது என்னவென்றால் ஒரு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி. நமக்கு ஆபத்து என்றால், நம்ம ஆபத்து என்பதை எங்கேயாவது லேசாது உணர்ந்து கொண்டால் கூட அறிவு ஆஃப் பண்ணிடும். நீ சும்மா உனக்கு தெரியாது, நான் பாத்துக்கிறேன்னு டக் என்று அது செயல்ல இறங்கிவிடும்.
சோ உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களுக்கு அதிகமா அமிக்டாலா வேலை செய்யும் சொல்லாமா?
அதிகமா வேலை செய்யுது. அமிக்டாலா அதிகமாக வேலை செய்வதனால தான் அவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட், இதுதான் காஸ். அமிக்டாலாவை அதிகமாக வேலை செய்ய விடாமல் நாம் பயிற்சி பண்ணிக்கொள்ள முடியும். அதுதான் புத்தகம் சொல்லுகிற விஷயம். நீங்க வந்து அமிக்டாலாவை எப்படி அடக்கி வைப்பது, உங்கள் பக்கத்துல இருக்கிற விசுவாசமான பிராணியை எப்படி பழக்கி அடக்கி வைப்பது, அவசியத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்து, அதுதான் அந்த விஷயம்.
அது சரி பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் அது இல்லையா? ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும். அப்ப அது எந்த அளவுக்கு அது சாத்தியம்?
ஓரளவுக்கு சாத்தியம். அதாவது இப்போ நாம எப்படி மூச்சு விடுகிறோம் என்பது நமக்கு தெரியாம நிகழ்ந்து கொண்டிருக்கிறதாக தான் ஐதீகம். ஆனா மூச்சு பயிற்சி மூலமா நம்மளுடைய மூச்சு சீராக்க முடியுதுங்கிறது எப்படி? அது போல ஓரளவுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப ஆழத்துல கொண்டே புதைத்து வைத்திருக்கிறதோ இயற்கை, அது நாம எட்டுவது சிரமம். இந்த அமிக்டாலா போன்ற மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழத்துல கொண்டே புதைக்க வைக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை ரீச் பண்றது கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா தேவைப்படும், ஆனா பண்ணலாம்,
பண்ண முடியும். ஆமா, அந்த நம்பிக்கை இந்த புத்தகம் கொடுக்குது. சார், அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஆழமான இருக்கிற சில விஷயங்கள்ல சில பாதுகாப்பான பயிற்சிகள் மூலமாகவும் திறன்பட்ட நாள்பட்ட பயிற்சிகள் மூலமாக நம்ம வந்து ரீச் பண்ண முடியும், ஓரளவுக்கு அதை நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு. இப்போ ஆனா இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல எமோஷனல் ஐஜாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பிடுறீங்க. அப்போ இது ரெண்டும் கொஞ்சம் முரண்படுற மாதிரி எனக்கு தோணுது. எமோஷனல் ஐஜாக்னா பேசிக்கலா என்ன, அது எப்படி முரண்படுறீங்கிறத சொல்லுனா நல்லா இருக்கும்.
எமோஷனல் ஹைஜாக் என்பதும் நம்ம டேனியல் கோல்மனுடைய கான்செப்ட் தான். எமோஷனல் ஹைஜாக்னா என்னன்னா, இப்போ வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கு. ஒன்று வந்து அறிவு, இன்னொன்று வந்து உணர்வு. இது ரெண்டுமே நமக்கு வேணும். இந்த அறிவு என்பது தான் பெரும்பாலும் ஆட்சி செய்கிறது. உணர்வு வந்து உள்ள பதுங்கியிருக்கு. சிலரிடம் வந்து அறிவே ஆட்சியில் இல்லை, உணர்வு தான் ஆட்சியில் இருக்கு. சிலர் வந்து எதை எப்ப வேண்டுமோ அப்ப மேல் நிறுத்தி அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கறாங்க, மற்றவர்களை எதிர்கட்சி ஆக்கிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எமோஷனல் ஹைஜாக் அப்படிங்கிற போது அறிவின் ஆட்சியை திடீரென்று ஒரு மிலிட்டரி கூ நடக்கிற மாதிரி, ஒரு ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு மாதிரி, ஒரு எமர்ஜென்சியும் போது எப்படி ராணுவம் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு நீ உங்களுடைய செக்ரட்டேரியட், ஆபீஸ், சர்க்குலர், ப்ராப்பர் சேனல் தூக்கி கிடப்புல போடு, கப்ச்சு மூச்சு வாய சுட்டுடுவேன் என்று சொல்லுவது போல, உணர்வு மேலோங்கி அவனை பார்த்து மரியாதையா இருக்கணும், நவுந்து நிக்கணும், வணக்கம் சொல்லணும், அவன் திட்டுனா பொறுத்துக்கணும், தூக்கி போட எல்லாத்தையும் ஓங்கி யார அவன் என்ன பேசுறான் உன்ன சட்டையப்புடி என்று இங்கே வந்து ஹைஜாக் பண்ண, அறிவை கடத்தி கொண்டு போய் ஒரு மூலையில எரிந்து விட்டு உணர்ச்சி மேலே எழும்பி சிம்மாசனத்தில் உட்காந்து கால் மேல கால் போட்டு ஆட்சி பண்ணும். ருத்ர தாண்டவன் ஆடிடுறோம் நம்ம, கொஞ்ச நேரத்தில் ஐசாக கரைஞ்சி அது போயிடும். அறிவு மெதுவாக எழுந்து வந்து இங்கே நடக்கிற கலைவரத்தையும் உடைந்து போன சிதறி கிடக்கிறவற்றையெல்லாம் வெடிக்கப்போம். இதுதான் எமோஷனல் ஹைஜாக்.
ஆனால் இது அதிகமான நேரங்களில் இது நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா சார்? ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் உண்மையாகவே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி எமோஷனல் ஹைஜாக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப இந்த பாதுகாப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னாடி சொல்லியிருக்கீங்க, அதாவது நம்மள முழுசா அறியறது, மற்றவர்களுடைய இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. இந்த எமோஷனல் ஹைஜாக்கும் போது அதிகமா பாதிக்கப்படவங்க ரெண்டு தரப்பும் தான். அதாவது நம்மளும் உடஞ்சு போயிடுறோம், நியமே இப்படி நடந்துகிட்டோமோ அப்படின்னு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுறோம். அது மாதிரி மற்றவர்களும் நம்மளால பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பேலன்ஸ் பண்றது?
ஃபியூஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சில வெடிகள் இருக்கு, எந்த வெடி பத்த வச்சா ரொம்ப நேரம் கழிச்சு வெடிக்கும், எந்த வெடி பத்த வச்சா உடனே வெடிக்கும்னா, எந்த வெடிக்கு திரி நீளமா இருக்கோ அது மெதுவா வெடிக்கும். சில சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம், வெடி வச்சிருவான் வில்லன், அது பொறி போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும்,
டைரக்டர் வரைக்கும் போகும்,
போகும், ஹீரோ வர்ற வரைக்கும் போகும். சிலரை நீங்க சுலபமா கோவப்படுத்த முடியாது, சுலபமா உணர்ச்சி வசப்படைக்க முடியாது. அவர்களுக்கு திரி நீளம் அதிகம், அவர்களே வேண்டி விரும்பி வளர்த்து கொண்ட திரியினுடைய நீளம் ரொம்ப அதிகம். சிலருக்கு வந்து திரியினுடைய நீளம் ரொம்ப குறைவு, முணுக்கென்றால் கோவம் வரும், உடனே அடி உதகதை எல்லாம் பண்ணிடுவாங்க, அவருக்கு ஃபியூஸ் ரொம்ப ஷார்ட். இப்போ முதல்ல ஒரு மனிதன் வந்து தனக்கு ஃபியூஸினுடைய நீளம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து தான் ஃபஸ்ட்டு அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம். இதுவரை என்னுடைய ஒரு 25 ஆண்டுகால 30 ஆண்டுகால வாழ்க்கையில் நான் எத்தனை முறை வந்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன், எனக்கு மிகப்பெரிய சீரழிவுகளை கொண்டு வந்த சம்பவங்கள் என்ன, என்னுடைய நட்பு முறிந்து போனது எப்போது, என்னுடைய பெரிய நட்டங்கள் வந்தது எப்போது, நான் இழப்புகளை சந்தித்தது எப்போது, அப்போது எனக்கு என்ன உணர்ச்சி இருந்தது, அதில் என் தவறு என்ன, அப்போது அந்த உணர்ச்சிகளெல்லாம் நீங்கள் குறித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு எது போன்ற சமயங்களில் நீங்கள் உணர்ச்சி வயப்படுகிறீர்கள், உங்களை மரியாதை குறைவாக நடத்தினாலோ, உங்களை காக்க வச்சாலா, உங்களுடைய பிறப்பை பற்றி பேசினாலா, உங்களுடைய உருவத்தை பற்றியா, ஏதோ ஒன்று இருக்கும், படிப்பை பற்றியோ, அறிவை பற்றியோ, செல்வத்தை பற்றியோ, திறமையை பற்றியோ, எதற்கு நம்மளுடைய ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், எப்போ நாம் வந்து நம்முடைய தன்னிலை இழக்கிறோம், இதை கண்டுபிடித்து விட்டால் அதற்கு பிறகு அது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பது, அது போன்ற நிகழ்வின் போது ஜாக்கிரதையாக இருப்பது, அது போன்ற நிகழ்வின் போது அதை பற்றி உணர்வது.
அதாவது ஒரு அக்யூரேட் செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்றது நல்லது. சிறந்த பேச்சாளரான பேராசிரியர் ஈரா மோகன் இந்த புத்தகத்தை பத்தின தன்னுடைய கருத்தை இங்க நம்மோட பகிர்ந்துக்கிறார். வணக்கம் சார்.
வணக்கம்மா.
இந்த இட்லியாக இருங்கள், அவர் திரு சோமவள்ளியப்பன் அவர் எழுதின புத்தகம் வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது, அது எப்படி இருந்தது அந்த புக்கு?
அதாவதுமா ரொம்ப இன்னைக்கு வந்து பேசப்படுகிற ஒரு தலைப்பு, அது பேச வேண்டிய ஒரு தலைப்பு, அதாவது எல்லாத்துக்கும் வந்து ஐக்கு பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அறிவு முதன்மை வச்சுட்டு எப்படி இந்த சமுதாயத்தை இது பண்றதுன்னு சொல்லி. ஆனா ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளாதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து இப்போ பேசப்படுகிற ஒரு தலைப்பு. அத வந்து அவர் ரொம்ப எளிமைப்படுத்தி கிட்னின்னு சொன்னவொடனே இது சாப்பிடுற இட்லி இல்ல, இது வந்து எல்லோரும் இளைய தலைமுறையினர் சாதிக்க வைக்கிற ஒரு இட்லி. இது இந்த புத்தகத்துடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு சொன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றியாளரா அச்சீவரா வரணும் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் தான். அதாவது என்ன அடிப்படைன்னு சொன்னா, இப்ப எமோஷன் சொன்னா உணர்ச்சி, அதாவது இன்டெலிஜென்ஸ்னா அறிவு. இவர் வந்து உணர்ச்சி கலந்த ஒரு புத்திசாலித்தனம் வேணும், இன்னைக்கு வந்து எந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு அந்த பிரச்சனையை சமாளிச்சு பிரச்சனையை வெற்றி கொள்ள, இதுதான் அவர் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இயல்கள்ல ரொம்ப அழகா நடைமுறை உதாரணங்க. இது வந்து ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த அமெரிக்க நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி சொன்னா கூட இவர் எப்படி சொல்றாருன்னா, அதை தன்மையப்படுத்தி நம்முடைய ஒரு கதை மாந்தருடைய பெயர் பாஸ்கரன் சொல்றாரு, மாலத்தின்னு சொல்றாரு. அப்படின்னா நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு அறிமுகமான நல்ல பெயர்களா, கங்குலி முதல் உமா பாரதி வரைன்னு சொல்லி அந்த புத்தகத்தை தொடங்குவார். ஐக்குங்கிறது வந்து அவர் ஒரு தலைப்பிலே ரொம்ப எளிமையா வச்சிருந்தாரு. ஐக்கு வந்து நமக்கு சோறு தான் போகணும், ஆனா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் விருந்து படைக்கும் சொல்றாரு. அப்ப அந்த ஒரு கணம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு கணத்தை நாம வந்து சமாளிச்சு அந்த ஒரு கணத்துல நாம வந்து கட்டுப்படுத்தி கொண்டா, அதாவது நம்முடைய சிந்தனையா அந்த உணர்ச்சி வேகத்தை ஒரு மாற்றினோம்னு சொன்னா, வாழ்க்கையில நம்ம வந்து சாதனை படைக்கலாம். நம்ம இட்லின்னு சொல்ற ஒரு உருவகம் தான் அவர், நமக்கு எந்த உங்களுக்கு பிடிச்ச எந்த பேரெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா சோமவள்ளியப்பன் சார்டைய தனித்தன்மை என்னன்னு கேட்டா, இந்த ஒரு ஃபாரின் கான்செப்ட கூட ரொம்ப எளிமைப்படுத்தி
நம்ம மனுக்கு தகுந்த மாதிரி,
ஆமா
உடனே வந்து வாசகர்களுக்கு உடனே போய் சேர மாதிரி அவருடைய எந்த புத்தகமா இருந்தாலும் அப்படி கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. நல்ல ஒரு மைசூர் பாக்க அளவா எடுத்து கட் பண்ணி வச்ச மாதிரி.
ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி,
ரொம்ப
அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி,
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
இந்த புத்தகத்தை படிச்ச ஒரு நேயர் தன்னுடைய கருத்தை சொல்ல போறாரு, அவர் என்ன சொல்றாரு கேப்போம். வணக்கம்.
வணக்கம்ங்க.
உங்க பேர் சார்?
என்னுடைய பேர் பெர்னார்ட் ஷா.
சொல்லுங்க பெர்னார்ட் ஷா.
நான் கிழக்கு பதிப்பத்தினுடைய வெளியீடான இட்லியாக இருங்கிற புத்தகத்தை படிச்சங்க.
ஓகே சார், எப்படி இருந்தது புக்கு?
அந்த புத்தகம் வந்துங்க, மனிதன் வந்து இயற்கையாவே வந்து உணர்வுகளால கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த உணர்வு வந்து இயற்கையாவே மென்மையாகவும் உண்மையாகவும் இருக்கு, அதே சமயத்துல வன்மையாக மாறக்கூடியதாகவும் இருக்கு இயற்கையில.
சரி,
அந்த உணர்வுகளை, அதாவது தன்னை வெல்பவன் தரணியை வெல்வான், அந்த உணர்வுகளை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த உணர்வுகளை அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம். அந்த உணர்வு அப்படி ராவா வெளியிட்டோம்னு சொன்னா பல விபரீதங்களை அது உண்டாக்குது அப்படிங்கிற உண்மைய அவர் வாழ்க்கையில சந்திச்ச நிகழ்ச்சி இல்ல அவரே சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி இதுக வச்சு ரொம்ப நேரடியா பாக்குற மாதிரி விளக்கி இருக்கிறாரு. அதனால வந்து இந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதயகமா இருந்தது. அதனால நான் பல பேருக்கு சிபாரிசு பண்ணிருக்கிறேன், பல பேரும் கூட வாங்கி நானே பிரசன்ட் பண்ணியும் இருக்கிறேங்க.
என்ன தொழில் செய்றீங்க பெர்னார்ட் ஷா?
நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேங்க.
ஓகே, உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபீல்ட் இது இல்லையா?
ஆமா ஆமா, அவசியமாக.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க பெர்னார்ட் ஷா.
ரொம்ப நன்றி, தேங்க்யூங்க.
கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இட்லியாக இருங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி மிக அருமையான விளக்கங்களோட வந்திருக்கிற சோமாவளியப்பன் அவர்கள் எழுதின புத்தகத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான உதாரணங்களோட எளிமையா அவர் விளக்கிட்டு இருக்காரு. சார், நீளமான திரி உடையவர்கள் சின்னதா திரி ரொம்ப ஈஸியா உணர்ச்சி வளர்த்தப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழகான உதாரணங்களோட சொன்னீங்க. அதாவது நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது ஆமா ரொம்ப நல்லா இருக்குமே லைஃப் இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னு தோணுது. ஆனா எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு நெடுஞ்சாலையில சைக்கிள் ஓட்டுற மாதிரியே வாழ்க்கையை நம்ம வந்து நடத்த முடியுமா? ஏன்னா எப்பவுமே ஒரு செல்ஃப் அவேர்னஸோட இருக்கிறது மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லை இல்லையா? அப்ப வந்து இது எந்த அளவுக்கு பயன்பட முடியும்?
அதாவது இது வந்து கண்டிப்பா சாத்தியம். எவ்ரிதிங் இஸ் டிஃபிகல்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி என்று சொல்வார்கள். நமக்கு வந்து ஒரு அதிக பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயத்தை யாரோ செய்கிற போது பார்த்தா அவர் தான் உலகத்திலே திறமசாலி, நாம் எங்கோ தொலைவில் இருக்கிற மாதிரி தெரியும். அதற்கு பிறகு அதை நம்ம பழகின பிறகுதான் அது எவ்வளோ சுலபம் என்று தெரியும். நமக்கு எல்லா திறமைகளும் இருக்கிறது, நம்மளால் வந்து பழகிக்கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இயற்கையாகவே இந்த திறன் பெற்றிருக்கிறார்கள். இதை வந்து பழகி கொண்டுதான் வர வேண்டும் என்றதில்லை. நாம சொன்னோம் மென்டல் ஏஜ், கிரானிக்கல் ஏஜ் மாதிரி சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எமோஷனலி வெரி ஹைலி இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. வயதான பிறகும் கூட எமோஷனலி வெரி புவர்லி இன்டெலிஜென்ட் பீப்புளும் உண்டு. இது வந்து பழகி கொள்ள முடியும். இதுக்கு நேர் எதிர்ப்பதான் வந்து பேஷன். நான் ஒரு ஒரு விஷயத்து மேல நீங்க ரொம்ப தீவிரமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க தீவிரமா இருக்கிறதே யூ வில் நாட் பி அவேர். ஆனா நாம வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அல்ல, ஆனா நாமே ஒரே ஆளாக இல்லாமல் இரண்டு ஆட்களாக இருப்பது தான் நல்லது. நாமே நம்மை கவனிப்பது, நாம வந்து என்ன செய்கிறோம் என்பதை கவனிக்காம நாம வந்து பல சமயங்கள்ல தவறுகள் நிகழ்வதை நாம ரொம்ப உணர்வு வயப்பட்டு இருக்கிற பொழுது. இப்ப நீங்க உதாரணமா நாம ஒரு கார்ல போற போது போன் பேசக்கூடாது, ஒரு அலைபேசியில பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அந்த பேச்சிலே முழுகி விட்டால் வண்டி போய் எங்கே அடிச்சிடும். அவ பேசி கொண்டும் இருக்க வேண்டும், கார் ஓட்டுதலும் கவனம் இருக்க வேண்டும். இது டூ ஆர் பாசிபிள். அதே போலதான் நாம எவரோடும் பேசுகிற பொழுது, எவரோடும் ஒரு உறவாடுகிற பொழுது, ஒரு உரையாடலின் போது அவரோடு பேசுகிறோம். அவரோடு என்ன பேசுகிறோம் என்பதையும் தூரத்துல இருந்து நம்மளை நம்மளே கவனித்துக் கொண்டிருப்பது. இப்ப கொஞ்சம் பிசகுது, இப்ப கொஞ்சம் அவர் உணர்ச்சி வசப்படுறாரு, இப்ப நாம சொன்ன வார்த்தை அவருக்கு பிடிக்கல, அடுத்த வார்த்தையை குறைச்சுக்கணும் என்பதெல்லாம் உணர்ந்து விடுகிறவர்கள் வெற்றியாளர்கள். வெற்றி அப்படி சுலபமா எல்லாருக்கும் கிடைக்குமா? இதெல்லாம் பழகினா கிடைக்கும்.
ஸ்பிரிட் பர்சனாலிட்டியா இல்லாம ஆனாலும் தூரத்திலிருந்தே நம்மளை நாமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சோ தட் நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொன்னீங்க. அதுவும் அது வந்து நம்மளை நாமே ஒத்து பாத்துக்கிற ஒரு நல்ல விஷயம் இது. ஆனா அடுத்தவங்களோட பழகும் போது நம்ம நிறைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறோம் வாழ்க்கையில், அதனாலயே நமக்கு வந்து புரசல்கள் அதிகமா வருது. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எதாவது பாக்குறீங்க?
வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்கள் நாம பார்த்தோம் மற்றவர்களோட அனுசரித்து போறாங்க. அது ஒன்று என்ன சொல்கிறாங்க, அடாப்டபிலிட்டி, பொருந்தி போதல். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஏதோ ஒரு உணவு கொடுக்குறாங்க, அந்த உணவு நமக்கு பிடிக்கலை, நாம் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில உணர்வு கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் வந்து அந்த இடத்துல பொருந்தி போகாமல் எனக்கு இது பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது. நீங்கள் சமைத்தவர்கள் முகத்தை ஒரு வினாடி பார்த்து கண்களை அகல விரித்த உணர்வுகளை புரிந்து கொண்டால் உங்கள் பேச்சே மாறிடும். நீங்க வந்து மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள்னா அடுத்தவர் அவங்கள அடுத்த முறை அழைப்பாங்க. அவங்க வர்றேன்னா ஒரு சந்தோஷம் வரும். இல்லாவிட்டாலும் நம்மளை அழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் அழைப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதில் வந்து அடுத்தருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நாம வந்து ஒரு நம்மளுடைய ஆண்டனா ஷுட் பி அப் அண்ட் ஒர்க்கிங் ஆல்வேஸ். அதுதான் வந்து நிறைய பேருக்கு மிஸ்ஸிங். நாம பெரும்பாலும் இன்வர்ட் லுக்கிங், நம்முடைய தேவைகள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய கோபங்கள், நம்முடைய ஆற்றாமைகள் இவற்றை மற்றவர்கள் மேலே திணிக்கிற ஒரு ஃப்ரம் இன் டு அவுட் தான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஃப் ஒன்லி வி கேன் லுக் அட் வாட் அதர்ஸ் ஆர் ஃபீலிங், அதை ஒரு கவனித்து பார்க்க ஆரம்பிச்சா வி டேக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் என்விரான்மெண்ட், வி ப்ராசஸ், வி ஒர்க், அப்போ நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிடுறோம். நாம் அடுத்தவருடைய தேவை நிறைவேற்றி அடுத்த வினாடி அல்லது அதற்கு முன்பே அவர்கள் நம்ம தேவையை நிறைவேற்ற முனைந்து வெளியே
வருவாங்க. கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இட்லியாக இருங்கள் அப்படிங்கிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தின இந்த புத்தகம் சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதினது. உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்லையும் கிடைக்குது, அதாவது MP3 ஃபார்மேட்ல நீங்க இதை கேட்கலாம், செல்போன்ல போட்டு கேட்கலாம், கார்ல போகும்போது கேட்கலாம். அந்த ஒரு ஆடியோ புக்ல இருந்து உங்களுக்காக ஒரு பகுதி இப்ப நாங்க ஒளிபரப்புறோம்.
அடித்து ஆடுங்கள். அறிவு ஜீவியாக இருப்பதால் மட்டுமே ஒருவரால் பெரிய சாதனைகள் செய்துவிட முடியாது. அதே போல நல்லவர்களாக நடந்து கொள்வதால் அடுத்தவர் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கலாமே தவிர அவை மட்டுமே போதாது. அதற்கும் மேல் இன்னும் சில குணாதிசயங்களும் தேவை. அந்த குணாதிசயங்கள் அப்படி ஒன்றும் எவருக்கும் தெரியாதவையோ அல்லது கடைபிடிக்க சிரமமானவையோ அல்ல. ஆனாலும் எல்லோரிடமும் அவை கிடையாது. அப்படி என்ன குணாதிசயங்கள்? காரியத்தில் கண். இட்லி ஸ்பெஷலிஸ்டுகள் தங்களின் இலக்குகள் மீது கவனமாக இருப்பார்கள். அதனால்தான் அவர்களால் விட்டுக் கொடுத்து போக முடிகிறது. நதிகள் வளைந்து வளைந்துதான் போகும், ஆனால் அவை போகும் திசை மாறாது, இலக்கினை சென்று அடைந்துவிடும் என்பார்கள். சில மனிதர்கள் அப்படித்தான், போனால் விஷயத்தினை முடிக்காமல் வரமாட்டார்கள். போன இடத்தில் மரியாதை இல்லை என்று திரும்பி வருபவர்கள் உண்டு. அவன் சண்ட பிரசண்டன், அவனோடு பேசவே முடியாது என்பார்கள். இன்னும் என்னென்னவோ சொல்வார்கள். ஆனால் ரிசல்ட் என்ன என்றால், போன காரியம் முடியவில்லை, இதுவா வெற்றி? இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பொறுத்துப் போவார்கள். என்ன நடக்கிறது, ஏன் இப்படி பேசுகிறார் என்று பேசிக்கொண்டே யோசிப்பார்கள். பொறுத்துப் போவார்கள், சமயோசிதமாகப் பேசுவார்கள். அது பொய்யில்லை, ஆனால் அவர்கள் சொல்லும் விதம் அடுத்தவரை கவரும். இவர்கள் பக்கத்து நியாயத்தினை பார்க்க வைக்கும். கணக்கு போட்டு காய் நகர்த்துவது. மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள தயங்கும் சவாலான வேலைகளை எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியும் இது நிச்சயமாக வெற்றி சமாச்சாரம் இல்லை என்று. இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே என்கிற மனோபாவம், ஒதுங்குகிற அணுகுமுறை அவர்களிடம் இருக்காது. அது ஒரு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. அப்பொழுது நம் அணியில் ஸ்ரீகாந்த் தான் அதிரடி வீரர். அவர் இறங்கிய முதல் ஓவரிலிருந்தே அடித்து விளையாட ஆரம்பிப்பார். அவரைக் கண்டால் பல தேசத்து வீரர்களுக்கும் கொஞ்சம் அச்சம்தான். நடந்த போட்டி நியூசிலாந்துக்கு எதிரானது. ஸ்ரீகாந்த் நல்ல ஃபார்மில் இருந்த நேரம் அது. நியூசிலாந்து அணி அவ்வளவு வலுவாக இல்லை. டாஸ் ஜெயித்து இந்தியா முதலில் பேட்டிங். ஸ்ரீகாந்த் முதலில் பேட்டுடன் களமிறங்க ரசிகர்கள் ஆரவாரம் செய்கின்றனர். எந்த வேகப்பந்து வீச்சாளர் போட்டாலும் அடிக்கக்கூடிய தில்லோடு இருந்தார் ஸ்ரீகாந்த். இரண்டு ஓவர்கள் ஆகியிருக்காது. நியூசிலாந்து கேப்டன் பந்தை தீபக் பட்டேலிடம் கொடுத்தார். தீபக் பட்டேல் சுழற்பந்து வீச்சாளர். அதற்குள் சுழற்பந்தா என பலருடைய புருவமும் உயர்ந்தது. அதுதான் இட்லியின் காரியம். வேகப்பந்தைதானே அடித்து விடுவார், மெதுவாக வரும் சுழல்பந்தினை என்று யோசித்து கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் என்று முடிவு செய்திருக்கிறார். கால்குலேட்டட் ரிஸ்க், கணக்கு போட்டு காய் நகர்த்துவது. செய்தார். முடிந்தால் அடித்துக்கொள், ஆனால் அடிப்பதற்கு நீயும் ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்பது அவர் சொல்லாமல் சொன்ன விஷயம். முதல் பந்தினை ஸ்ரீகாந்த் பிளாச அது 4 ரன் ஆனது. கேப்டன் தளரவில்லை. தீபக்கை அதே மாதிரியான பந்தை போடச் சொல்ல அடுத்த பந்தினையும் ஸ்ரீகாந்த் அடிக்க முயற்சிக்க பந்து உயரக் கிளம்பிப் போய் கேட்சாக மாறியது. ஸ்ரீகாந்த் அவுட். துள்ளி குதித்தனர் நியூசிலாந்து வீரர்கள். கேப்டன் யோசித்து எடுத்த முடிவும் காய் நகர்த்தலும் கணக்கிட்டு எடுத்த ரிஸ்க். வெற்றி பெறுபவர்கள் இப்படிப்பட்ட ரிஸ்குகளை எடுக்கிறார்கள். எப்பொழுதும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்துச் செயல்படுபவர்கள் எப்படி பெரிய வெற்றிகள் பெற முடியும்? ஆகவே அடித்து ஆடுங்கள், ஆனால் கவனமாக. பதறாத காரியம் சிதறாது.
எல்லா படிநிலைகள் இருக்கிறவங்களும் இந்த புத்தகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. 2006 வெளிவந்து பரவலான கவனம் பெற்ற இந்த புத்தகத்தை பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒருவர் திங்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறார். வணக்கம்.
வணக்கம்
சார், உங்க பேரு?
என்னோட பேர் வந்து ஆர் ராஜன்.
எங்க வேலை பாக்குறீங்க ராஜன் சார்?
நான் வந்து டெல்ஃபை டிவிஎஸ்.
ஓகே. அதுல
நான் வந்து அங்க பயிற்சி மேலாளரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே. இந்த புத்தகம், இந்த இட்லியாக இருங்கள், சோமவள்ளிப்பன் இந்த புத்தகம், என்ன நீங்க ட்ரெயினிங் நிறைய பேரை பார்க்க வேண்டி வரும், தினமும் நிறைய பேரை சந்திப்பீங்க, நிறைய வேறுபட்ட உணர்வு நிலைகளை பாப்பீங்க. அப்போ அந்த நேரங்கள்ல இந்த புத்தகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுடையதா இருந்தது?
இதுல ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் பாத்தீங்கன்னா, 2006 இந்த புக் வெளியாயிருக்கு. அந்த வெளியான அந்த மாதத்துல வந்து நாங்க வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகத்தை வந்து புது வரவுன்னு வெளியிடுவோம். 2006 அக்டோபர்ல 15 இந்த புத்தகத்துக்கு நான் வந்து ஒரு சிறப்புரை கொடுத்து நம்முடைய கம்பெனி நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருந்தேன். எல்லாருமே என்னடா இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி எங்க லைப்ரரியில வந்து ஒரே மோதல். அவங்க என்ன சார், கேன்டீன்லதான் இட்லியை கொடுப்பாங்க, நீங்க எப்படி ட்ரைனிங் சென்டர்ல இட்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த புக் வந்ததான் மிச்சம் என்னைய வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்தி உடனே அன்னைக்கு ஒரு 20 காப்பி வாங்குற மாதிரி வச்சுட்டாங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா, பொதுவா இட்லி வந்து சாப்பிடுவதற்காக, ஆனா இட்லியாக இருப்பது வந்து சாதிக்க. சாதிக்க அப்படின்னு வரும்போது எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா வயது வந்து எல்லாருமே 18 ஒரு 25 வயதுக்குள்ள இளைஞர்கள் தான் நம்முடைய கம்பெனில இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த சாதிக்கணும் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தொழிற்சாலையில வந்து உற்பத்தி திறன் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனா டிவிஎஸ் நிறுவனத்துல உணர்ச்சிகளுக்கும் முக்கியம் கொடுக்கறாங்க. ஏன்னா 18 இருக்கவங்க வேலை பார்ப்பாங்க, 60 இருக்கவங்க வேலை பார்ப்பாங்க, பல மாநிலங்களும் வேலை பார்க்காங்க. பட் இவங்க எல்லாருக்குமே ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. பட் இந்த குவாலிபிகேஷனை விட, அதாவது ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷனை விட ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அப்படின்னு ஒண்ணு
இருக்கு.
அந்த ப்ரொஃபஷனல் பிஹேவியரை டெவலப் பண்றதுக்கு இந்த புக் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க சார்.
ஆமா ஆமா. இது தொழிற்சாலை மட்டும் இல்ல, எங்களுடைய வீடுகள்ல கூட, ஏன்னா சின்ன பசங்க அப்பதான் மேரேஜ் ஆன பசங்க எல்லாம், இது வீட்டுல எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, தொழிற்சாலையில பயனுள்ளதா இருக்கு. நாங்க ஃபேக்டரிக்கு வரும்போது பஸ்ல டிராவல் பண்ணும் போது பல விதமான மக்களோட தொடர்பு ஏற்படுது. அந்த நேரங்கள்ல நம்முடைய உணர்வுகளை நாம் முதல்ல புரிந்து கொண்டு, அதே நேரத்துல நம்மோட வரக்கூடிய மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது வந்து வெறும் ஒரு உணர்வுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நிச்சயமாக எங்களால ஒரு தகுதியர் இன்னொரு மேல் தகுதி உயர் பதவி போறதுக்கு இந்த புத்தகம் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து லைப்ரரிக்கு வந்ததுல இருந்து இன்னும் லைப்ரரிக்கு திரும்பி வந்ததே இல்ல.
சர்க்குலேஷன்லயே இருக்கு. வலிப்பன் சார், இந்த புத்தகத்துல நீங்க நிறைய, அதாவது அந்த நிறைய வார்த்தைகள் சொல்றீங்க, புதுசு புதுசா நிறைய வார்த்தைகளை பார்க்க முடியுது. அதுல முக்கியமானது ஒண்ணு, இந்த எமோஷனல் ஹைஜாக் பத்தி பேசின மாதிரி, எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். தனித்தனியா பார்த்தா அந்த வார்த்தைக்கு மீனிங் போயிது, எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு. ஆனா இந்த உணர்வுகளை நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி பயன்படுத்த முடியும், அதன் மூலமாக வெற்றி காண முடியும் அப்படிங்கறது எப்படி சாத்தியம்?
இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் வந்து ஸ்டீஃபன் கோவே என்கிற அறிஞர். அவருடைய புத்தகம் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், மிக
செலிபிரேட்டட்
புத்தகம். அதுல அவர் இதை பத்தி சொல்றாரு, அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு உறவாடுகிற பொழுது, தொடர்பு ஏற்படுகிற பொழுது, நாம ஒரு வங்கியில கணக்கு தொடங்கியது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனிடம் ஒரு கணக்கு திறக்கிறான். அந்த கணக்குல தன்னுடைய நன்னடத்தைகள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல், மரியாதையாக நடந்து கொள்ளுதல், பிரியமாக நடந்து கொள்ளுதல் போன்ற பல செய்கைகள் மூலமாக அந்த கணக்கில் அவன் தொடர்ந்து வைப்புகளை செய்து கொண்டிருக்கிறான். இஸ் டெபாசிட்டிங் த்ரூ ஹிஸ் குட் ஆக்ட்ஸ். அப்போ நம்முடைய பெற்றோர் நமக்கு சின்ன குழந்தையிலும் நமக்கு பட்ட சிரமங்கள் எல்லாம் நம்ம கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறந்து அவர்கள் பல டெபாசிட் போட்டிருக்காங்க. நம்முடைய நண்பர்களுக்கு நாம பல டெபாசிட் போடுகிறோம். இதெல்லாம் சில சமயங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட் விழுந்தது போல வலுவா இருக்கும் அந்த டெபாசிட். அப்படியெல்லாம் நம்ம யாரிடம் செய்திருக்கிறோமோ அங்க நாம உரிமை எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை திரும்பி எடுப்பது போல நாம சில தவறுகள் செய்தால் கூட அவங்க பொறுத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் நாம ஏற்கனவே நிறைய வைப்பு வைத்திருக்கிறோம். எங்க நாம ஒரு உதவியும் செய்யாமல் ஒரு நன்னடத்தையும் நடந்து கொள்ளாமல் அவங்க கிட்ட போய் உரிமையாக நடப்பது போல நடந்தால் இட் அமௌண்ட்ஸ் டு ஓவர் டிராஃப்ட். அப்போ அங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சில பேரோட நம்ம பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. எதை சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிற நிலைமை வருது. ஏன்னா அங்கே புரிதல் குறைவு, எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டில் இருப்பு ரொம்ப குறைவு. ஆக நாம் வந்து இந்த மற்றொரு உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுகிற பொழுது ரொம்ப சுமாராக நடந்து கொண்டு ஒருவனை பரவாயில்லடா விடுறா நீ அன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல இருந்தா நீ சொல்லிட்ட என்று ஒரு நிமிடம் அதை அப்படியே தூக்கி எறிந்து அவனை மன்னிக்கிற பொழுது நாம ஒரு மிகப்பெரிய டெபாசிட் பண்ணிடும். அடுத்த முறை நம்முடைய ரொம்ப ஒரு மோசமான செயலை கூட அவன் மன்னிக்கிற அளவுக்கு அவன் வருவான். புரிந்து கொண்டு நடப்பதுதான் அந்த எமோஷன் தான்.
ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
வெளிப்பன் சார், இந்த புத்தகம் வந்து இந்த இட்லியாக இருங்கள்ங்கிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தின புத்தகம் வந்து 2006 வெளிவந்திருக்கு. உடனே ஒரு மறுபதிப்பும் உடனே போட்டிருக்காங்க. பெஸ்ட் செல்லர், ரொம்ப நிறைய பதிப்புகள் விட்டு தீர்ந்திருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இதுக்கப்புறமா நீங்க வந்து தொடர்ந்து இந்த தலைப்பிலேயே வேற ஏதாவது புத்தகங்கள் எழுதின மாதிரி தெரியல, ஏன் எழுதல? இல்ல வேற ஏதாவது தலைப்புகள் இப்படி எழுதியிருக்கீங்களா? இது
எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பகுதி 2 என்று எழுதவில்லை என்பது உண்மை. ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறத பற்றி அதனுடைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அல்லது யூஸ்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, இம்ப்ளிமெண்டேஷன், அதை பற்றி ஒரு புத்தகம் தான் வந்து வாங்க பழகலாம். வாங்க பழகலாம்ங்கிற புத்தகத்துலதான் எப்படி வந்து மனிதர் மனிதரோட பழகுகிறார்கள், அதுல குறிப்பா எம்பத்திங்கிற ஒரு சப்ஜெக்ட், இதனுடைய பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பேசின புக்கு தான் வாங்க பழகலாம். இதனுடைய தொடக்கமான புத்தகம், இதை பற்றி ஆராய்வதற்கு ஒரு இதன் மேல ஒரு விருப்பம் வருவதற்கு காரணமாக சிந்தனைகள் அடங்கிய புத்தகம் தான் வந்து உஷார் உள்ளேப்பார். அதுவும் கிழக்கில் வெளிவந்த புத்தகம் தான். உஷார் உள்ளேப்பாரும் மனம் சம்பந்தப்பட்டது தான். நாம் இப்போ பேசின ஒருவர் இருவராக இருந்து ஒருவரை ஒருவர் கண்காணித்துக் கொள்ளுகிற ஒரு அமைப்பெல்லாம் வந்து உஷார் உள்ளேப்பாரில் இருக்கும். இந்த வாங்க பழகலாம் புத்தகத்தில் வந்து இதனுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி வாழ்க்கையில இருப்பது
வெற்றி காண்பது எப்படி அப்படிங்கறத. சோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பழக்கப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க கூடுதலா இன்னும் 2 புத்தகங்கள் படிச்சா முழுமையடையும். உஷார் உள்ளே பார் 1, வாங்க பழகலாம் 2. இந்த ரெண்டுமே கிழக்கு பதிப்பகத்தினுடைய சார்பில் வெளிவந்திருக்கிற புத்தகங்கள். கிழக்கு பதிப்பகம் வெளியிடுற புத்தகங்களை நீங்க எங்க வேணாலும் போய் வாங்க முடியாது. உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற எல்லா இடங்களிலும் கிழக்கு பதிப்பகம் வெளியிடுற புத்தகங்கள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆழ்வார்பேட்டையில எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கிற அதனுடைய பிரத்யேக ஷோரூம்லயும் வந்து நீங்க கிழக்கு பதிப்பகத்தினுடைய புத்தகங்களை வாங்கிக்கலாம். புத்தகம் சார்பான விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500046642. தொலைபேசியை திரும்ப சொல்றோம், 9500046642. இந்த தொலைபேசியில நீங்க தொடர்பு கொண்டு கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற புத்தகங்களை பத்திய பட்டியல் அல்லது உங்களுக்கு என்ன தலைப்புல என்ன புத்தகம் வேணும் அப்படிங்கிற விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வலிபன் சார், இந்த புத்தகம் எழுதின பிறகு இப்போ நிறைய நேயர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வேற வேற ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இது பயன்படையதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க நீங்க இது எழுதி முடிச்ச உடனே ஒரு நியூ சப்ஜெக்ட், உங்களுக்கு பரவலான வரவேற்பு எந்த அளவுக்கு எங்கெங்க இதெல்லாம் கிடைச்சது?
நிறைய பேர் இதை பற்றி பேசினாங்க. முதல்ல எனக்கு வந்த மெயில் வந்து ஒரு பெண், அவங்க வந்து கல்லூரி முடிச்சுட்டு இருக்கிற பெண், அண்ணா நகர்லேருந்து எழுதியிருந்தாங்க. நீங்கள் சொல்வது உண்மைதான், நாங்கள் எல்லாம் மாவு தான். அவர்கள் வந்து அதை எழுதியிருந்தாங்க. ஆங்கிலத்தில் மாவுதான்ங்கிறதே அவங்க எழுதியிருந்ததை படிக்கிறதுக்குள்ளார எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் படித்தவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய இவங்க பெரியவர் சுகிசிவம் அவர்கள் கூட இந்த புத்தகத்தை வந்து பாராட்டி அவர்களுடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்முடைய பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்களும் இதை பார்க்கிற போது பாராட்டி சொல்லியிருக்காங்க. பல பேர், மாணவர்கள், பேராசிரியர்கள், பல தரப்பினரும் சொல்லியிருக்காங்க, குடும்ப தலைவிகள் சொல்லியிருக்காங்க.
உண்மையாவே ஒரு புதுசான சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையான விளக்கங்களோட, ரொம்ப அதாவது நம்ம நடைமுறைக்கு ஒரு ஒரு மேற்கத்திய சாயலோட இருக்கிற ஒரு சிந்தனையை நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு ரொம்ப ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நம்மளுடைய மண் சார்ந்த நிறைய நடைமுறை உதாரணங்களோடு நீங்க இந்த புத்தகத்தை ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க சார். ஏன்னா இது வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா எல்லா எல்லாருமே உணர்வுகளோடு சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம முழுக்க வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதை ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நம்ம எப்படி நம்ம ஒரு பிரயாணத்தை சுலபமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இவ்வளவு சிறப்பாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
இந்த என்னுடைய இட்லியாக இருங்கள் புத்தகத்தை பற்றி மீண்டும் நினைவு கூறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்த நேரம். இதை வழங்கிய கிழக்கு பதிப்பகத்துக்கும் ஆகா எஃப்எம்க்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்கும் என்னுடைய நன்றி.
நேர்களே, இந்த மாதிரி இன்னொரு அருமையான டாபிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. நன்றி, வணக்கம்.